புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் எம் ராசியமங்கலம் கவிஞர் மற்றும் பேச்சாளர் திரு க. கோவிந்தசாமி அவர்கள் இன்று சர்வதேச மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு உன்னால் முடியும் தோலா என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் இயன்முறை மருத்துவர் மற்றும் பேச்சாளர் க. கோவிந்தசாமி, ஆலங்குடி அருகில் உள்ள எம் ராசியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர். ஒருங்கிணைந்த பல்வி கல்வியில் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்காக இயன்முறை மருத்துவராக அன்னவாசல் வட்டார வள மையத்தில் பணியாற்றி வருகிறேன். இன்று சர்வதேச மாணவர்கள் தினம், அதை குறித்ததான சில கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
சார், இப்போ ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு விதமான தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையிலையும், அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வந்து இப்போ சர்வதேச மாணவர்கள் தினம் அப்படிங்கிற வகையில் எதனால் இது வந்து கொண்டாடப்படுகிறது?
சர்வதேச மாணவர்கள் தினம் என்று இது 1939 வருடம் நவம்பர் மாதம் 17 செக்கோஸ்லோவேக்கியா நாட்டில், அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பிராக் என்ற இடத்துல உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் நாஜிக்கள், ஜெர்மனி அந்த படையினுடைய நாஜிக்கள் வந்து அந்த ஜான் ஓஃபடேல் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரை கொலை செய்கிறார்கள். இதனால் மாணவர்கள் ஒரு எழுச்சியோடு புறப்பட்டு அந்த நாஜிக்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற மாணவர்களில் அந்த மாணவர் தலைவர்களில் 9 பேரை அந்த நாஜி படை கைது செய்து தூக்கிலிடுகிறது. அது மட்டுமல்லாமல் 1200 மாணவர்களை வதை முகாம்களுக்கு அனுப்பி அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். இப்படி இந்த சம்பவத்தினால் மாணவர்கள் மூலமாக எழுந்த ஒரு எழுச்சியை குறிப்பிடுகிற மாணவர் எழுச்சியினால்தான் இந்த சர்வதேச மாணவர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினம் முதன் முதலில் 1941 லண்டனில் உள்ள சர்வதேச மாணவர்கள் கவுன்சில் தான் இதை கடைபிடித்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது. சர்வதேச மாணவர் தினம் என்பது மாணவர்களினுடைய எழுச்சியையும், அவர்கள் ஒவ்வொரு மாணவனும் இந்த உலகிலே கல்வி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதாக இது வருடந்தோறும் அனுசரிக்கப்படுகிறது.
இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த இளைய தலைமுறையினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாணவர்களோட அந்த வளர்ச்சி பங்குல தான், அதோட அடிப்படையில தான் வந்து அமையுது. அதே நேரத்துல இதோட நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார்?
கண்டிப்பா சார், மாணவர்களினுடைய கட்டமைப்பை கொண்டுதான் நம்முடைய சமூகம் கட்டமைக்கப்படுகிறது. சொல்லுவாங்க, இன்று ஏடுதூக்கும் சிறுவர்களே நாளை நாடு காக்கும் பெரியவர்கள் என்று ஒரு கூற்று சொல்லப்படும். எனவே இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்களாக உருவெடுக்கப்படுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். இந்த லாஸ்ட், இந்த ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், த பெஸ்ட் பிரெயின் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த கிளாஸ் ரூம் என்று சொல்வார்கள். அதனால் அந்த ஒரு மிகப்பெரிய அறிவு வழி ஒரு பள்ளியினுடைய கடைசி இருக்கையில் கூட அவன் அமர்ந்திருக்கலாம் என்று சொல்லுவார்கள். இவை மாணவர்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். அவருடைய நற்பண்புகள், அவர்கள் இந்த சமூகத்திலே அறிவு வளர்ச்சியிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த சமூகத்திற்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வின்சென்ட் சர்ச்சில் என்று இங்கிலாந்தினுடைய பிரதமர், அவர் படிக்கிற பொழுது அவரோட தொடக்க பள்ளிக்கு போகும் பொழுது அவருக்கு ஒரு வகுப்பு, அவருடைய தகப்பனார் வந்து நிதி அமைச்சராக இருக்கிறார், அவருடைய பிள்ளை அந்த தொடக்க பள்ளியில் சேரும் பொழுது அவருக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சையில அவர் சரியாக எழுதாதனால் அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். ஒரு வருடம் காத்திருந்து மறு வருடம் தான் அவருக்கு அந்த அங்கே இடம் கிடைக்கிறது. அப்படி வின்சென்ட் சர்ச்சில் என்பவருக்கு அவர் படிக்கிற காலத்திலே 3 நிலையாக மாணவர்களை பிரித்து வைத்தார்களாம். அதிலே முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள் என்று பிரித்து வைத்ததில் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு கிடைத்தது கடைசி நிலை இதான் கிடைத்தது. இதனால முதல் நிலை மாணவர்களுக்கு பல்வேறு வகையான மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 2வது நிலையில் உள்ள மாணவர்களுக்கு 2 மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த 3வது மாணவர்களுக்கு ஒரே ஒரு தாய்மொழி மட்டும்தான். ஆனால் பிற்காலத்திலே அவர் இங்கிலாந்தினுடைய பிரதமராக வந்த பொழுது தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்க போகும் பொழுது அந்த முதல் நிலையில் படித்த மாணவர்கள் எல்லாம் எழுந்து நின்று இவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்பொழுது வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார், நான் தாய்மொழியை எடுத்து படித்தேன், அதனால் ஒரு சொற்பொழிவாளராக மாறினேன், ஒரு அரசியல்வாதியாக வந்து இங்கிலாந்தினுடைய பிரதமராக மாறினேன், இப்பொழுது எனக்கு முதல்நிலை மாணவர்களெல்லாம் எழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள், இதுதான் என் தாய்மொழியினுடைய அருமை என்று அவர் சொன்னதாக வரலாறு கூறுகிறது. எனவே மாணவர்களுடைய நிலைப்பாடு என்பது அவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைக்க, ஒருவேளை அவர்கள் கடைசி பெஞ்சில் கூட அமர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒழுக்க நெறியிலும் விடாமுயற்சியிலும் முன்னேறி வந்தால், தேசப்பற்றோடும் இருந்தால், மாணவர்களின் இந்த சமூகத்தை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை கட்டியமைப்பவர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை.
இப்போ மாணவர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கல்வி மட்டும் இல்லாம வேற என்ன வகையான விஷயங்களையும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு தகவல்.
மாணவர்கள் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள் கூட அப்படித்தான், இப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருப்பவர்களே ஒரு ஆசிரியர்கள் என்றும் சொல்லுவார்கள். அவை பாட்டி கூட சொல்லுவாள், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற களைமடைந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்று ஒரு பாடல் வரும். இந்த அவையினுடைய பாடலை அமெரிக்க பல்கலைக்கழகம் ஆகிய பிலடெல்பியா பல்கலைக்கழகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த வாட் வி ஹாவ் லேர்ன் இஸ் இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த், வாட் வி ஹாவ் எட் டு லேர்ன் இஸ் லைக் த ஹோல் வேர்ல்டு என்று ஒட்டு கீழே பை அவ்வையார் என்று தமிழ்நாடு என்று போட்டிருக்கிறார்களாம். ஆக கற்றது கைமண் அளவு, நம் உலகத்திலே எதையுமே இன்றும் கற்றுக்கொள்ளவில்லை. மாணவர்கள் தொடர்ந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், உயிர்களிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய தன்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், கருணையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மாணவர்கள் ஆசிரியரின் வாயிலாகவும் கல்வி வாயிலாகவும் கற்று, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் குரலுக்கிணங்க, கற்றவை மட்டுமல்ல கற்றவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அவர்கள் வெற்றி காண வேண்டும்.
இப்போ கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி மட்டுமே மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்கா, இல்ல அடிப்படையான என்ன எந்த வகையான விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு?
அது கல்வி வந்து, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படி நெல்சன் மண்டேலா சொல்லியிருப்பாரு. ஆக கல்வியே மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது, அதை கொண்டு இந்த உலகையே நாம் மாற்றி அமைக்கலாம். அந்த வகையில் கல்வி மட்டுமே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய முயற்சி, ஒரு கல்வி கற்றவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. அது கல்வி என்பது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு அடிப்படை தேவையாக இருந்தாலும், அனுபவமும் அந்த கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவினை கொண்டு நம் சுயமாக முன்னேறுவதற்கும் முயற்சி மிகுந்த முக்கியத்துவமாகிறது. கவிஞர் வாலி ஒரு சொல்லுவார், முயலு 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 முயன்றால் மூஞ்சூரும் ஆகும் முயலு என்று எழுவார். எனவே கல்வி மட்டுமே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊன்றுகோலாக இருக்கிறது என்று சொல்வதை விட, கல்வியோடு கூடிய முயற்சியும் உழைப்பும் நல்லொழுக்கமும் அவர்களை இந்த சமூகத்திலே முன்னிறுத்தும் என்பது எனது கருத்தாகும்.
இப்போ மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்கள வந்து கையாளக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை நம்ம வந்து செயல்படுத்தலாம்?
மாணவர்களை இப்பொழுது ஆசிரியர்கள் கையாள முடியாது என்றால் கையால் ஆள முடியாது. ஏன்னா கையால் கொண்டு அடிப்பதோ பிரம்பு கொண்டு அடிப்பதோ போன்றவற்றுக்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்களை ஆசிரியர்கள் அவருடைய மனங்களை உணர்ந்து அவர்களுடைய அன்பால் தான் கையாள வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு மாணவனை சற்று கண்டித்தால் கூட அவன் என்ன செய்து கொள்ளுவான், ஒரு தற்கொலை எண்ணங்களும் அவனுக்கு வருகிறது. எனவே ஆசிரியர்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் தாங்கள் செயல்பட்டு அந்த மாணவர்களை கையாளுகிறார்கள். குருகுல கல்வியிலே ஆசிரியர்கள் அமர்ந்திருப்பார்கள், மாணவர்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்களாம். ஏனென்றால் ஆசிரியர்களிடத்திலிருந்து மாணவர்கள் அன்று கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் எழுந்து நின்று கொண்டு பாடம் எடுக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மாணவர்களை அவருடைய மனநிலைக்கு ஏற்றார்போலும் இந்த சமூகத்தின் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த விதமாகவும் தகுந்த விதமாகவும் இப்பொழுது ஆசிரியர்கள் எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை.
இப்போ மாணவர்கள் கற்கக்கூடிய அந்த கல்வியை முன்னேற்ற அடையறதுக்கான வகையில என்ன செய்தா நல்லா இருக்கும் சார்?
அதாவது கல்வி உலகிலே மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தது கல்விதான். அந்த மாணவர்களை முன்னேற்றுவதற்கு கல்வி குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் கல்வி பெறாமல் நாட்டில் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலை உருவாகுவதற்கு கல்வி குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கல்வி ஒன்றுதான், வெள்ளத்தே போகாது, வெந்த நெல்லில் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறையாது, கல்வரால் களவாடவும் முடியாதது. எனவே இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்வதனுடைய அவசியத்தை நாம் விழிப்புணர்வு மூலமாக ஒவ்வொரு பட்டி தொட்டிகளுக்கும் நாம் கொண்டு சென்று அந்த மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டை நாம் வளப்படுத்த வேண்டும். சிலர் இடைநின்று விடுகிற மாணவர்களும் இருக்கிறார்கள். வறுமை திறமையை சாப்பிட்டு விடுகிறது என்ற கணிதமேதை ராமானுஜம் அவர்களின் கருத்துப்படி வறுமையினால் கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறவர்களை கண்டறிந்து அரசு அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய கல்வியை மேம்படுத்தி கொண்டு செல்லலாம்.
பெரியோரை மதிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு கற்றல் வகையில எந்த அளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துரைக்கக்கூடிய விஷயம்.
மூத்தோர் சொல்லும், முது நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். எனவே மூத்தோர் சொல்லை கேட்கிற ஒரு மனப்பாங்கோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலுக்கு இணங்க, அன்னை தான் முதலிலே பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பக்குவப்படுத்த வேண்டும். பிறகு அவர்கள் பள்ளிகளை, தொடக்க பள்ளியில் அவர்களை அனுப்பி அவர்களை நெறிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த பெரியவரை மதித்ததிலே சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு உணவோடு அந்த மதிக்கிற தன்மையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சாக்ரட்டிஸ் அவருடைய மாணவர் பிளேட்டோ, அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அவருடைய மாணவர் அலெக்சாண்டர் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் குருவினிடம் பணிந்து அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. மாவீரன் அலெக்சாண்டர் அவ்வளவு பெரிய அரசனாக இருந்த போதிலும் தன் குரு அரிஸ்டாட்டிலை எப்பொழுதும் தாழ்மையோடு நடந்து கொள்வது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகும். அலெக்சாண்டர் ஒருமுறை சொன்னார், எனது தந்தை என்னை வாழ வைத்ததற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன், ஆனால் எனது ஆசான் என்னை நல்லபடி வாழ வைத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். எனவே அந்த ஆசானை மதிக்கிற தன்மை, பெரியோர்களை மதிக்கிற தன்மையை பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும், ஆசிரியர்களிடத்திலே மாணவர்கள் பயபக்தியோடு நடந்து கொள்வதும் மிகுந்த முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு குறள் சொல்லுகிறது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரோ, கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் செல்வ வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனிடம் ஒரு ஏழை எப்படி போய் நின்று கொண்டிருக்கிறானோ, அதுபோல கற்றவர் முன்பதாக பயபக்தியோடு நின்று தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்கிற மாணவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்துல போய் தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் எளியவர்களாக இந்த சமூகத்தால் மாற்றப்படுவார்கள். எனவே ஒருமுறை பார்க்கிறோம், அலெக்சாண்டர் ஒரு அரிஸ்டாட்டில் என்றால் அவருடைய ஆசிரியர் முன்னால் செல்ல வேண்டும், அலெக்சாண்டர் பின்னால் போக வேண்டும். ஒரு இடத்திலே வருகிற பொழுது அரிஸ்டாட்டிலை முந்தி கொண்டு அலெக்சாண்டர் முன்னாடி போய்விடுகிறார். அப்பொழுது அரிஸ்டாட்டிலுக்கு பயங்கரமாக கோபம் வருகிறது. குருவை மிஞ்சிய சிசியனாக நீ செயல்படுவது என்ன என்று கேட்ட பொழுது இப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னார், குருவே, நான் தங்களுக்கு பின்பாகத்தான் எப்பொழுதும் வருவேன், ஆனால் அந்த இடத்தில் ஒரு பெரிய படுகுழி இருந்தது, அதை நீங்கள் தாண்டும் பொழுது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் மீண்டும் நான் இறந்து போனால் ஒரு அலெக்சாண்டர் கிடைப்பான் இந்த உலகத்திற்கு, நீங்கள் மறித்து போனால் இந்த உலகத்திற்கு ஒரு அரிஸ்டாட்டில் கிடைப்பாரா, எனவேதான் நான் முதலில் வந்து அந்த இடத்தை கடந்து உங்களுக்கு வழிகாட்டினேன் என்று கூறியதாக ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. எனவே பெரியோரை மதித்து நடக்கும் பண்பை நாம் மாணவர்கள் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எனது கருத்தாகும்.
சார், இப்ப இருக்க ஒரு சூழ்நிலையில மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இல்ல குடும்ப சூழ்நிலை வாழக்கூடிய இடங்களா இருக்கட்டும், பிற இடங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஊட்டக்கூடிய விதமாகவும், அதே நேரத்துல தவறான ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துல மாணவர்கள் எந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு அடிப்படையான வகையில செயல்பட்டா நல்லா இருக்கும்?
கண்டிப்பா சார், மாணவர்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சூழலே தற்பொழுது இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பொழுதும் தன்னம்பிக்கையை இழக்காமலும் ஒருவேளை தோல்விகள் வந்தாலும் தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக, ஏனென்றால் தோல்வி வெற்றியடைந்தவர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தமையானால் தோல்விகளே அவர்களை வெற்றிகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறது. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்காக, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்காக என்று சொல்வார்கள். எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு குறிக்கோளை அடைய செய்யும். அந்த வகையில் ஒரு பாடல் வரியை நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றி வேண்டுமா போட்டு போராடா எதிர்நீச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காது என்று கவிஞர் வாலி அவர்கள் ஒரு படத்திலே எழுதியிருக்கிற வரிகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பிள்ளையை பெறுகின்ற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர்நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரைக்கும் தரையிலே போடுவது எதிர்நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு இடம் அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைத்தாலும் பரீட்சை வந்தால் அது எதிர்நீச்சல். எனவே எதிர்நீச்சல் போட்டுதான் இந்த சமூகத்தை நாம் ஒரு வெற்றி இலக்கை அடைய முடியும். தோல்விக்கு தோல்வி கொடு என்று மெதகு அப்துல் கலாம் ஐயா சொல்வதைப் போல, உறங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே லட்சிய கனவு என்ற அடிப்படையில் மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு தோல்வியை கண்டு துவளாது முன்னேறி வெற்றி பெற வேண்டும். செத்த மீன்கள் தான் நீரோடு ஓடும் என்று சொல்வார்கள். உயிரோடு இருக்கிற மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறும், செத்த மீன்கள் நீரின் போக்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். நாம் எதிர்த்து வரக்கூடிய போராட்டங்களை எதிர்த்து வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். ஒருவேளை மன அழுத்தம் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், சில மருத்துவ விழிப்புணர்வு ஆலோசனைகள் கொடுக்கப்படும்படியாக இன்றைக்கு நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மன போராட்டங்களை நம்முடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், நல்ல ஆலோசனைகளை ஆசிரியர்களிடமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எனவே தவறான முடிவுகளுக்கு மாணவர்கள் செல்லுவதை விடுத்து இந்த பூமியில் வெல்லுவதற்கு சரியான இடம் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. எனவே போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு மாணவர்கள் போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நான் அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மாணவர்கள் நினைத்தால் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்த முடியும். அவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது அவர்கள் எந்த போராட்டத்தையும் ஜெயித்து வெற்றியை காண முடியும். ஒவ்வொரு மாணவரினுடைய பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளையின் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்ற அறிஞர் அண்ணாவின் கூற்றுப்படி, இந்த ஏழை தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை மாணவர்கள் ஒருபோதும் வீணடித்து விடக்கூடாது. அவர்களுடைய அந்த ஆசைக்கும் அவர்களுடைய அந்த போராடி நம்மை படிக்க வைப்பதையும் மனதில் கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடி பெற்றோர்களுக்கு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவப் பெருந்தவையின் வாக்கிற்கிணங்க தன் பெற்றோர்களை மகிழ்விக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாகவும் வாழ்வில் முன்னேறி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மாணவர் தின நன்னாளிலே என்னுடைய கருத்துக்களை பதிய வைத்து வாய்ப்பளித்த புதுகை பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி.
சர்வதேச மாணவர் தினமான இன்று மாணவர்களின் கல்வி முறையும் அவர்களுடைய வாழ்க்கையில மேம்படும் விதமான பல தகவல்களை விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நன்றி சார்.
நேர்களை, இதுவரை சர்வதேச மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் எம் ராசியமங்கலம் கவிஞர் மற்றும் பேச்சாளர் திரு க கோவிந்தசாமி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை FM.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.